சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12, 2025. தலைப்பு: சாக்ரமென்ட், கோல்டன் முறை, அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபிரேயர்: இப்படியிருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆகையால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக்கில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஈரெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. எண்ணாகமம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிறையான வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. எண்ணாகமம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். அதற்கு மோசே, என்னோடிருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும். ஏசாயா. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். யோவான். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவனல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினையுண்டாயிற்று. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கேயிருந்து வந்தவரென்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். லூக்கா. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை சமீபமாயிற்று. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படியிருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தியிருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியிருக்கிறவன் அல்லவா? அப்படியிருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். ரோமர். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவூழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவூழியக்காரனாயிருக்கிறானே. எபேசியர். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அறிவியல் ஒற்றுமையை வாழ்க்கை நடைமுறையில் உருவாக்க வேண்டும். மேலும் கடவுளின் விருப்பம் உலகளவில் செய்யப்பட வேண்டும். கடவுளின் விருப்பத்தையோ அல்லது தெய்வீக அறிவியலின் கோரிக்கைகளையோ அறிந்து அவற்றை கடைபிடிப்பவர் பொறாமையின் பகைமைக்கு ஆளாகிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதை மறுப்பவன் அன்பினால் தண்டிக்கப்படுகிறான். எல்லா பக்தியின் பொருளும் தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம், நோயை குணப்படுத்துதல் மற்றும் பாவத்தை அழிப்பது. எங்கள் குரு சொன்னார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். ஒருவரின் குறிக்கோள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புள்ளி, சத்தியத்தின் அடிச்சுவடுகளை, ஆரோக்கியம் மற்றும் புனிதத்திற்கான வழியை கண்டறிவதாக இருக்க வேண்டும். கடவுள் வெளிப்படும் ஹோரே புயரத்தை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் அனைத்து ஆன்மீக கட்டிடத்தின் மூலக்கல் தூய்மை ஆகும். ஆவியின் ஞான ஸ்நானம், மாம்சத்தின் அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் உடலை கழுவுதல், தூய்மையான இதயம் கடவுளை பார்க்கிறது மற்றும் ஆன்மீக வாழ்க்கையையும் அதன் நிரூபணத்தையும் நெருங்குகிறது என்பதை குறிக்கிறது. அவனில் உள்ள மனித உறுப்பு தெய்வீகத்துடன் போராடிய போது எங்கள் பெரிய ஆசிரியர் கூறினார், என் விருப்பம் அல்ல ஆனால் உங்கள் விருப்பம், அதாவது மாம்சம் அல்ல. ஆவியானவர் என்னில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படட்டும். இது ஆன்மீக அன்பின் புதிய புரிதல். இது கிறிஸ்துவுக்காக அல்லது சத்தியத்திற்காக அனைத்தையும் கொடுக்கிறது. அது தன் எதிரிகளை ஆசீர்வதிக்கிறது, நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, பிழைகளை துரத்துகிறது, இறந்தவர்களை அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் எழுப்புகிறது, மேலும் ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறது. மனிதனின் விருப்பம் என்பது அறிவியல் அல்ல. மனித விருப்பம் என்பது பொருள் உணர்வுகள் என்று அழைக்கப்படுவதற்கு சொந்தமானது. அதன் பயன்பாடு கண்டிக்கப்பட வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைய விரும்புவது கிறிஸ்தவ அறிவியலின் மனோதத்துவ நடைமுறை அல்ல, ஆனால் சுத்த விலங்கு காந்தம். மனித விருப்பம் மனிதனின் உரிமைகளை மீறலாம். இது தொடர்ந்து தீமையை உருவாக்குகிறது. மேலும் இருப்பதன் யதார்த்தத்தில் ஒரு காரணியாக இல்லை. உண்மை உடல் சித்தம் அல்ல, தெய்வீக சக்தி நோய்க்கு அமைதி, அமைதியாக இரு என்று கூறுகிறது. இச்சை சக்தி எல்லா தீமைகளுக்கும் வல்லது. அது ஒருபோதும் நோயுற்றவர்களை குணப்படுத்த முடியாது, ஏனென்றால் அது அநீதியானவர்களின் பிரார்த்தனை, நம்பிக்கை, நம்பிக்கை அன்பு உணர்வுகளை செயல்படுத்துவது நீதிமான்களின் பிரார்த்தனை. புலன்களுக்கு பதிலாக அறிவியலால் நிர்வகிக்கப்படும் இந்த பிரார்த்தனை நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. கிறிஸ்துவர் அறிவியலில் உடல் குணப்படுத்தும் நிகழ்வுகள் மனித மனதின் செயல்பாட்டின் ஒரு கட்டத்தை மட்டுமே முன்வைக்கின்றன என்று பலர் கற்பனை செய்கிறார்கள். மாறாக மற்ற அனைத்து நோயியல் முறைகளும் பொருளின் மீதான மனித நம்பிக்கையின் பலன்கள். செயல்களில் நம்பிக்கை ஆவியின் அல்ல, மாறாக அறிவியலுக்கு அடிபணிய வேண்டிய மாம்ச மனது என்று கிறிஸ்தவ அறிவியல் பகுத்தறிவுடன் விளக்குகிறது. இயேசுவின் காலத்தில் இருந்ததைப் போலவே இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் உடல் சிகிச்சையானது தெய்வீக கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து விளைகிறது. அதற்கு முன் பாவமும் நோயும் மனித உணர்வில் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இயற்கையாகவும் அவசியமாகவும் மறைந்துவிடும் இருள் வெளிச்சத்திற்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் இடம் கொடுக்கிறது. இப்போது அப்போது போலவே இந்த வலிமை மிக்க படைப்புகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, ஆனால் மிகவும் இயற்கையானவை. அவை இம்மானுவேலின் அடையாளம் அல்லது கடவுள் நம்முடன் மனித உணர்வில் எப்போதும் இருக்கும் ஒரு தெய்வீக செல்வாக்கு முன்பு வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இப்போது வருகிறது. சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை போதிக்க, உணர்வின் மற்றும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுப்பது, நசுக்கப்பட்ட அவர்களை விடுதலை செய்ய, நம்முடைய பரலோக தகப்பன் தெய்வீக அன்பு. எல்லா மனிதர்களும் நம்முடைய குரு மற்றும் அவருடைய அப்போஸ்தலர்களின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய ஆளுமையை மட்டும் வணங்கக்கூடாது என்றும் கோருகிறார். தெய்வீக சேவை என்ற சொற்றொடர் பொதுவாக அன்றாட செயல்களுக்கு பதிலாக பொது வழிபாடு என்று பொருள்படுவது வருத்தமளிக்கிறது. அவருடைய முழுமையான உதாரணம் நம் அனைவரையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. ஆனால் அவர் செய்த செயல்களை செய்வதன் மூலமும் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்ததும் மட்டுமே. குணப்படுத்துவதில் அவரது நோக்கம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவருடைய தெய்வீக கொள்கையை நிரூபிப்பதாகும். அவர் சொன்ன மற்றும் செய்த எல்லாவற்றிலும் அவர் கடவுளால் உண்மை மற்றும் அன்பால் ஈர்க்கப்பட்டார். அவரை துன்புறுத்தியவர்களின் நோக்கங்கள் பெருமை, பொறாமை, கொடூரம் மற்றும் பழிவாங்கும் தன்மை உடல் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டன. ஆனால் அவர்களின் சிற்றின்பத்தை கண்டிக்கும் தெய்வீக கொள்கையான அன்பை நோக்கமாக கொண்டது. இயேசு தன்னலமற்றவர். அவரது ஆன்மீகம் அவரை உணர்ச்சியிலிருந்து பிரித்தது. மேலும் சுயநல பொருள்முதல்வாதி அவரை வெறுக்க செய்தது. ஆனால் இந்த ஆன்மீகம்தான் இயேசு நோயுற்றவர்களை குணப்படுத்தவும், தீமையை துரத்தவும், இறந்தவர்களை எழுப்பவும் உதவியது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் மனிதன் நோய்வாய்ப்பட்டு பயனற்றவனாகி துன்பப்படுகிறான், இறக்கிறான் என்று வலியுறுத்துவதால் கடவுளின் சட்டங்களுக்கு இணங்க நாம் அதை நம்ப வேண்டுமா? பரிபூரணம் தொடர்பான கடவுளின் ஆன்மீக கட்டளையை மறுக்கும் ஒரு அதிகாரத்தை, இயேசு பொய்யென நிரூபித்த அதிகாரத்தை நாம் நம்ப வேண்டுமா? அவர் தந்தையின் விருப்பத்தை செய்தார். பொருள் சட்டம் என்று அழைக்கப்படுவதை மீறி அவர் நோயை குணப்படுத்தினார். ஆனால் கடவுளின் சட்டத்தின்படி, மனதின் சட்டத்தின்படி. பவுல் பண்டைய நாட்களில் துரோகிகளை பற்றி கேட்டது போல், இன்றைய ரபிக்கள் நமது குணப்படுத்துதல் மற்றும் போதனைகளை பற்றி கேட்கிறார்கள். சட்டத்தை மீறுவதன் மூலம் கடவுளை அவமதிக்கிறீர்களா? எவ்வாறாயினும் எங்களிடம் சுவிசேஷம் உள்ளது. அதற்கு நேர்மாறாக குணப்படுத்துவதன் மூலம் நமது மாஸ்டர் பொருள் சட்டத்தை ரத்து செய்தார். மாஸ்டரின் முன்மாதிரியை பின்பற்ற நாங்கள் முன்மொழிகிறோம். நாம் பொருள் சட்டத்தை ஆன்மீக சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும். கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகள், உயிரோ மனிதனோ இறப்பதில்லை, மேலும் கடவுள் நோயின் ஆசிரியர் அல்ல. இயேசுவை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்பவர்கள் அவருடைய எல்லா வழிகளிலும் அவரை பின்பற்றவும் அவருடைய வல்லமையான செயல்களை பின்பற்றவும் எப்போது கற்றுக்கொள்வார்கள்? அந்த நீதிமானின் தியாகத்தை வாங்கியவர்கள் மகிழ்ச்சியுடன் அவரது புனிதமான வாழ்க்கையை சிதைக்கப்பட்ட கோட்பாட்டு தளமாக மாற்றியிருப்பார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த தொழிலின் நடைமுறையான முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வார்களாக. உண்மை மற்றும் வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் புனிதம் ஆகியவற்றின் மூலம் எஜமானரின் முன்மாதிரியை ஓரளவு பின்பற்றுவது, ஆம், ஒவ்வொரு குழந்தை, ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் கடமையும் சலுகையும் ஆகும். கிறிஸ்துவர் அறிவியலின் கூற்றுகளை வலியுறுத்தும் போது நான் எந்த சாத்தியமற்ற விஷயத்தையும் கேட்கவில்லை. இனத்தை உயர்த்துவதற்கு தேவை மனத்தால் அதை செய்ய முடியும் என்பதற்கு அப்பா. ஏனெனில் மனம் தூய்மைக்கு பதிலாக தூய்மையையும் பலவீனத்திற்கு பதிலாக வலிமையையும் நோய்க்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் அளிக்கும். உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றமாகும். மேலும் அதை ஒவ்வொரு முழுமையும் ஆக்க முடியும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், உயர்ந்தவர் என்பதை அறிய எங்களுக்கு உதவுங்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.